2022
ஜூலை மாத தெண்டலிதழில் பாசு ரமணனின் முன்னோடி பகுதியில் நாவலிஸ்ட் பண்டிதை விசாலாட்சி அம்மாள். ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஸ்ரீமதி பண்டிதை விசாலாட்சி அம்மாள் அவர்களை தமிழ்நாட்டில் அறியாதார் இரார். தமிழ் பெண்மணிகளுள் முதல் பத்திராசிரியராயும் நூலாசிரியராயும் வெளிப்போந்தவர் அவர்தான். அவரது நூல்கள் யாவும் பெண்மணிகளுக்கு கண்மணி போன்று இலங்குவனவாகும். பதிபக்தியையும் ஈஸ்வர பக்தியையும் போதிப்பதில் அம்மையாருக்கு அபாரமான நிபுணத்துவம் இருந்து வந்தது. அவரது நூல்கள் எல்லாம் உத்கிருஷ்டம் பொருந்தியவைகள். அவரது தமிழ் பாஷா நயம் வேறு எவராலும் சுவீகரிக்க முடியாத விதமாக பரிமளித்து கொண்டிருந்தது. அவர் 1902 முதல் லோகோபகாரி பத்திரிகையின் உதவி ஆசிரியராகவும் பின் பத்திராசிரியராயும் விளங்கி விசேஷித்த பிரஜாதியை அடைந்திருந்தார். லோகோபகாரி பத்திரிகையை விற்றுவிட்ட பிறகு ஹிதகாரிணி என்ற உயரிய மாத சஞ்சிகையை பல வருஷங்கள் வரை பிரசுரித்து வந்தார். பத்திரிகா முகமாய் பிரதி பத்திரிகைகள் தோறும் சொரிந்து வந்த வேதாந்த மாரியின் அற்புதமும் அதன் அருமை பெருமைகளும் அதை வாசித்து வந்தோர்தான் அறிய வல்லார். இப்படி மதிப்பிடுகிறார் பழம்பெரும் பத்திரிகையாளரான எஸ்ஜி ராமானுஜலு நாயுடு. தமிழ்நாட்டின் முதல் பெண் எழுத்தாளராகவும் பெண் பத்திரிகை ஆசிரியராகவும் போற்றப்பட்ட விசாலாட்சி அம்மாள் 1884 வெங்கட்ராமையர் சுப்புலட்சுமி அம்மாள் இணையருக்கு மகளாக பிறந்தார். தந்தை இசைக்கலைஞர், புதுக்கோட்டை தஞ்சை உள்ளிட்ட சமஸ்தானங்களில் வித்வான். தந்தை வழி மகளுக்கு இசை ஆர்வம் வந்தது. கூடவே ஓவியம் போன்ற கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார். தந்தையே இவருக்கு ஆசிரியராக இருந்து தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் அனைத்தையும் கற்பித்தார். அக்காலத்தில் பால்ய விவாகம் இயல்பு என்பதால் சிறுமியாக இருந்த போதே இவருக்கு திருமணம் நிகழ்ந்தது. ஆனால் 14 கணவனை இழந்தார். அக்கால வழக்கப்படி அந்த வயதிலேயே விதவை கோலம் பூண்டார். தந்தைக்கு மைசூரில் பணிவாய்ப்பு வந்தது. மகளையும் உடன் அழைத்து சென்றார். அங்கு கல்லூரியில் சேர்ந்து பட்டப்படிப்பை முடித்தார் விசாலாட்சி. கிடைத்த ஓய்வு நேரத்தை வாசிப்பதில் செலவிட்டார். எழுத்தார்வம் சுடர்விட்டது. மைசூர் ஸ்டாண்டர்ட் இதழில் பல கட்டுரைகளை எழுதினார். இவரது பன்மொழி புலமையையும் மேதமையையும் பாராட்டி சிருங்கேரி சங்கராச்சாரிய மடம் பண்டித ரத்னா என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது. அது முதல் பண்டிதை விசாலாட்சி அம்மாள் என்று இவர் அழைக்கப்பட்டார். வி. நடராஜ ஐயர் 1895 தொடங்கி ஆசிரியராக இருந்து நடத்திய லோகோபகாரி இதழில் 1902 துணை ஆசிரியராக சேர்ந்தார். தமிழ் இதழ் உலகில் முதல் முதலில் ஒரு தமிழ் பெண் பத்திரிகை பணியில் சேர்ந்து பணியாற்றினார் என்றால் அது விசாலாட்சி அம்மாள்தான். மாத இதழாக வந்து கொண்டிருந்த லோகோபகாரி அதன் பின் வார இதழானது. இதழின் விற்பனை அதிகரித்தது. நாவல் எழுதும் ஆர்வம் உந்தவே விசாலாட்சி அம்மாள் லலிதாங்கி என்ற நாவலை எழுதினார். அவர் நாவல் உலகிற்கு அறிமுகம் இல்லாதவர் என்பதால் வி. நடராஜ ஐயரின் பெயரிலேயே அந்த நாவல் வெளியானது. தொடர்ந்து வெளியான ஜலஜாட்சியும் ஐயரின் பெயரில்தான் வெளியானது. நாவல்களுக்கு நல்ல வரவேற்பும் ஆதரவும் கிடைக்கவே நடராஜ ஐயர் உண்மையை உரைத்து அந்த இரு நாவல்களையும் எழுதியது விசாலாட்சி அம்மாள்தான் என்று இவரை அடையாளப்படுத்தினார். இது பற்றி எஸ்ஜி ராமானுஜலு நாயுடு பண்டிதை விசாலாட்சி அம்மாள் எழுதிய லலிதாங்கி ஜலஜாட்சி என்ற இரு நாவல்களையும் நடராஜ ஐயர் தாமே இயற்றியது போன்றும் வெளியிட்டார். அந்த காலத்தில் நாவல்கள் விசேஷமாக இல்லை. அத்துடன் ஐயர் அவர்கள் இயற்றிய நூல் என்றால் அதற்கு பிரத்யேகமான ஒரு சிலாக்கியம் ஏற்பட்டிருந்தது. எனவே மேற்சொன்ன இரு நாவல்களையும் தமிழ்நாட்டினர் மிக்க அபிமானத்தோடும் பெற்று பரவசம் அடைந்தனர். அதற்கு முன்பு அவ்வாறான தமிழ் நடையில் வேறு எந்த புஸ்தகமும் அவ்வளவு சுவாரஸ்யமாய் எழுதப்படவில்லை. அவ்விரு புஸ்தகங்களாலும் நடராஜ ஐயரின் பெயர் ஓங்கிற்று. இவ்வளவு பிரக்யாதி அப்புஸ்தகங்களுக்கு ஏற்பட்ட பின்னர் ஜோதிஷ்மதி என்ற நாவலில் அப்புஸ்தகங்களை இயற்றியவர் பண்டிதை விசாலாட்சி அம்மாள் என்று வெளியாகவே ஒரு பெண்ணாய் எழுதிற்று என்று எல்லோரும் பிரமித்து போயினர். அது முதற் கொண்டுதான் விசாலாட்சி அம்மாளின் வித்வத்வம் தமிழுலகமெங்கும் பரவிற்று. அம்மாளால் லோகோபகாரிக்கு முன்னிலும் அதிகமான பெருமையும் கீர்த்தியும் உண்டாயிற்று. இருவரும் 2 ரத்தனங்களாக பிரகாசித்தனர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1906 லோகோபகாரி பத்திரிகையின் பாத்தியதையை பண்டிதை விசாலாட்சி அம்மாளுக்கு உரிமையாக்கினர் என்று குறிப்பிடுகிறார். அது முதல் தொடர்ந்து பல நாவல்களை எழுதினார் விசாலாட்சி அம்மாள். அதனால் நாவல் ராணி என்று போற்றப்பட்டார். தன்னை தமிழ் நாவலிஸ்ட் என்றே இவர் அழைத்து கொண்டார். நாளடைவில் லோகோபகாரியில் இருந்து விலகி ஹிதகாரிணி என்ற பெண்களுக்கான இதழை நிறுவி அதன் ஆசிரியர் ஆனார். அதில் சிறப்பான பல கட்டுரைகளையும் சிறுகதைகளையும் எழுதினார். கூடவே ஞான சந்திரிகா என்ற இதழையும் தொடங்கி நடத்தினார். விசாலாட்சி அம்மாளின் மொழிநடை சமஸ்கிருதம் கலந்த பழங்கால பண்டித நடையை கொண்டது. பின் வருவது விசாலாட்சி அம்மாள் எழுதிய வனசுதா என்னும் நாவலின் சிறு பகுதி. இது அவரது அக்கால மொழிநடைக்கு ஒரு சான்று. வனசுகா நாவல், 1909, கார்டியன் பிரஸ். பூமியில் விதைகளை போட்டு கிருஷி செய்தால் பயிர் பலன்கள் கிடைக்கின்றன. பூசாரத்தின் குணப்படி விவசாயங்களை செய்யலாம். நெல் விளையும் நிலம் வேறு, அவரை துவரை மொச்சை கம்பு கேழ்வரகு கோதுமை முதலிய தானியங்கள் பயிராகும் பூமி ஒரு விதமாய் இருக்கும். தானியங்கள் விளையும் நிலத்தில் பல விருட்சங்கள் பயிராகா. மலைப்பிரதேசங்களில் காப்பி கிச்சிலி உருளை முதலிய பழங்கள் விளைகின்றன. நீலகிரி மலையில் காப்பி தோட்டங்கள் அதிகம் உண்டு. காப்பி செடிகளின் கோமலமான வளர்ச்சி மனதுக்கு ஹர்ஷத்தை தரும். காலை மாலைகளில் புஷ்பத்தின் வாசனை இன்பத்தை விளைக்கும். இக்காலத்தார் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் காப்பி அருந்துவார்கள். சிலர் எந்நேரமும் காப்பி குளத்தில் மூழ்கி கிடப்பார்கள். இதற்கு முன் இந்தியாவில் காப்பி கொட்டையை ஜனங்கள் விசேஷமாய் உபயோகிக்கவில்லை. சில வருஷங்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்து பிரதிஷ்டைக்காக காப்பி அருந்த ஆரம்பித்தனர். எஸ் எஸ் வாசனின் ஆனந்த விகடன் முதல் இதழில், ஆனந்த விகடன் பிப்ரவரி 1, 1926 இதழ், விசாலாட்சி அம்மாள் ஸ்ரீ வித்யாபியாசம் என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையின் ஒரு பகுதி பின்வருவது. ஸ்ரீ வித்யாபியாசம் நமது நாட்டுக்கு புதிதல்ல. நமது மகரிஷிகளின் தர்ம பத்தினிகளும் அவர்களின் புத்திரிகளும் சது சாஸ்திர பண்டிதைகளாயிருந்து அநேக வித்வான்களோடு வாதமாடி ஜெயம் பெற்றிருக்கிறார்கள். லௌகீக வித்தை பரமார்த்திக வித்தை ஆகியவைகளில் தேர்ந்த நாரிமணிகள் அநேகர் இருந்திருக்கின்றனர். தர்மசாஸ்திரம், சங்கீதம், சாகித்யம், தர்க்கம், வியாகரணம், ஜோதிஷம், மீமாம்சம் முதலியவைகளில் தேர்ந்து அநேக ராஜஸ்திரிகளுக்கு போதகிகளாயிருந்தார்கள். வேதங்களில் அங்கனைகள் கூறியுள்ள அநேகருக்குள் வேதாந்தத்திலும் மேதாவிகளாயிருந்தனர். எந்த விதத்தில் யோசித்தாலும் இந்திய தேசத்தில் ஸ்திரீகளே தர்மத்தை பரிபாலித்து வருகிறார்கள். அவர்களே தெய்வ பக்தி உள்ளவர்கள். சத்திய தர்மோத்தாரங்களை செய்வதில் மானினிகளே முன் வருபவர்கள். உத்தமிகளான சாத்வீ மணிகளின் நன்மையை கோரி சிரேஷ்டமான கல்வியை புகட்டி சம்சார தர்மத்தை எடுத்தோதி தேச ஹிதோத்தாரணிகளாய் செய்ய ஒவ்வொருவரும் சங்கல்பித்துக் கொள்வார்களாக. மலைமகள் பாலம்மாள், வைமு கோதை நாயகி என பலருக்கும் முன்னோடி எழுத்தாளர் பண்டிதை விசாலாட்சி அம்மாள்தான். இவரது நாவல்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அக்காலத்து இதழ்கள் பலவற்றில் இவரது நாவல் குறித்த விமர்சனங்கள் வெளியாகி உள்ளன. இன்றைக்கு பிரபல எழுத்தாளர்கள் எழுதினாலும் நாவல்களில் 1000 பிரதிகள் விற்பதே அதிசயமான ஒன்றாக இருக்கும் நிலையில் அன்றைக்கு 1000 பிரதிகள், 2000 பிரதிகள் என்று இவரது நாவல்கள் அச்சிடப்பட்டு உடனடியாக அவை விற்பனையும் ஆகியிருக்கின்றன. பலமுறை மறுபதிப்பும் கண்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டிலும் இவ்வாறு பல நாவல்களை எழுதி குவித்திருக்கிறார் விசாலாட்சி அம்மாள். இவர் படைத்திருக்கும் நாவல்களின் பட்டியல் வியப்பை அளிப்பவை. ஞானரஞ்சனி, சுஜாதா, வனசுதா, விராஜினி, ஆரியகுமாரி, லலிதாங்கி, தேவி சந்திரபிரபா, ஜலஜாட்சி, நிர்மலா, ஜோதிஷ்மதி, ஆனந்த மகிழா, ஹேமாம்பரி, சரஸ்வதி, ஜெயத்சேனா, மகிசுதா, ஸ்ரீமதி சரசா, ஸ்ரீகரி, ஜுவலிதாங்கி, நிரஞ்சனா, மகேஷ ஹேமா, கௌரி, ராஜகேசரி, கல்பவல்லரி, கவிக்குஞ்சரி, லாவண்ய ரேகா, இந்திரா நீலா, ரசிகவசனி என பட்டியல் நீள்கிறது. பத்துரஹரி என்பது இவர் எழுதிய நாடகம். பெண் விடுதலை, சமத்துவம், உயர்வில் ஈடுபாடுடையவர். பெண் கல்வியை தொடர்ந்து வலியுறுத்தியவர். அக்கருத்துக்களை தனது பல புதினங்களில் வெளிப்படுத்தி உள்ளார். லோகோபகாரி கட்டுரைகளிலும் எழுதியுள்ளார். லோகோபகாரி இதழில் வெளியான அவரது சில குறிப்புகள் தொகுக்கப்பட்டு நீதிமொழிகள் என்ற தலைப்பில் நூலாக வெளியாகி உள்ளது. 1902 எழுதத் தொடங்கி நாவல் உலகிலும் பத்திரிகை உலகிலும் முடிசூடார் ஆணியாக திகழ்ந்த விசாலாட்சி அம்மாள் உடல்நலக் குறைவால் 1926 42 வயதில் காலமானார். அவரது மறைவை கண்டு மிகவும் மனம் வருந்தி அவரது எழுத்து திறமையை போற்றி திரு எஸ் ஜி ராமானுஜலு நாயுடு தனது அமிர்த குணபோதினி இதழில் எழுதியது, அவரே விசாலாட்சி அம்மாள் ஒரு ஞானாசிரியை என்றும் சொல்லலாம். இளமை முதல் ஞான பக்தி வைராக்கியங்களில் சிறந்து நின்றார். அதிபால்யத்தில் பர்த்தாவை இழந்து தமது வாணால் முற்றிலும் தபஸ்வினி போன்று காலம் கழித்தார். சங்கீதத்தில் அவருக்கிருந்த ஞானம் அபாரமானது. அதை நேரில் பார்த்தவர்கள்தான் சொல்ல வேண்டும். கன்னடம், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் இந்நான்கு பாஷைகளிலும் நன்கு தேர்ந்தவர். இவரால் எழுதப்பட்ட நாவல்கள் ஒரு 30 போல் இருக்கலாம். தர்க்கத்தில் மிகவும் வல்லவர். இத்தகைய பிரபாவங்கள் கொண்ட இந்த மாது சிரோமணியார் தமது 42 பிராயத்தில் சென்ற அக்டோபர் மாதம் 25 தேதி அன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமது லலிதா விலாஸ் மாளிகையில் காலம் சென்று விட்டார் என்று அறிய மிகவும் துக்கிக்கின்றோம். விசாலாட்சி எனும் ஞானாசிரியை அஸ்தமனமானதால் அவரால் அறிவு சுடர் கொளுத்தப்பட்ட நாம் இப்போது இருளில் அகப்பட்டு விழிக்கின்றோம். நம்முடைய வியசனத்தை பரிகரிப்போர் யார்? பகவானே, உம்முடைய யோசனையும் காரியமும் அற்ப மனிதர்களாகிய எங்களால் அறிய முடியுமோ? மிகச் சொற்ப வயதில் அதிசீக்கிரத்தில் ஜீவன் பிரிந்தது பரமதுக்கத்துக்கிடம். பத்திரிகை உலகத்துக்கும் முக்கியமாய் ஸ்திரீ சமூகத்திற்கும் அவரது அந்நியம் அளப்பரிய பெரும் நஷ்டமாகும். ஞானகலா விலாசினியான இவ்வம்மையின் எதிர்பாராத வியோகத்தை நினைக்கும் தோறும் எம்முடைய மனம் துக்கத்தால் மூடப்படுகிறது. ஆகவே இச்சமயம் எதுவும் எழுதத் தோன்றவில்லை. அவரது குடும்பத்தாருக்கு நமது அனுதாபம். எழுத்தாளர், இதழாளர், தமிழ் நாவலிஸ்ட் பண்டிதை விசாலாட்சி அம்மாள் பெண் எழுத்தின் முதன்மையான முன்னோடி. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.